நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
எதிர்வரும் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கடந்த 17 சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பிலான விவாதங்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு அமைச்சுக்குமான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் அந்த அமைச்சின் செயற்பாடுகள் தொடர்பிலான விவாதங்களும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதி மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் அப்பகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சினைகள் தொடர்பிலும் அதற்கு அரச தரப்பில் வழங்கப்பட்ட பதில்கள் தொடர்பிலும் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி அமைகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத்துறை போதிய வளர்ச்சி அடையவில்லை என்று கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் சுட்டிக்காட்டினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன்.
கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு சூழல் இளைஞர்கள் சுதந்திரமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் வாய்ப்பு நல்கவில்லை. ஆனால் யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 11 ஆகிவிட்டன. யுத்தத்தை வென்று சிங்கள மக்களின் மனதை கொள்ளை கொண்ட நீங்கள் அதன்பின் தமிழ் இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொள்ள என்ன செய்தீர்கள் என்பதை உங்கள் மனச்சாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இவ்வாறு தெரிவித்தார்.
திருகோணமலை மாவட்டத்தில் சர்வதேச தரத்தில் அல்ல தேசிய தரத்தை கொண்ட கடினப்பந்து மைதானம் கூட இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இன்று எத்தனையோ எங்களுடைய பிரதேசங்களிலே தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் விளையாட்டு வீரர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வராமல் அவர்கள் பாடசாலை மட்டத்தில் அல்ல கழக மட்டத்திலே மாத்திரம் அவர்களுடைய திறமைகளை முடக்குகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது.
காணி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இவ்வாறு உரையாற்றினார்.
9 மாகாணங்களில் இருக்கின்ற மாகாண காணி ஆணையாளர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது யுத்தத்திற்கு முன்பு. ஆனால் தற்பொழுது யுத்தத்துக்கு பின்பு வடமாகாண காணி ஆணையாளர் தவிர்ந்த மிகுதி 8 மாகாண காணி ஆணையாளர்களுக்கும் ஒரு நடைமுறையும் வடமாகாண காணி ஆணையாளர் நாயகத்திற்கு ஒரு நடைமுறையும் இருக்கிறது.
இதற்கு பதிலளித்த காணி அமைச்சர் சந்திரசேன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு இடம்பெறவில்லை. அமைச்சின் செயலாளரிடம் நான் இது தொடர்பில் தெரிவிக்கின்றேன் என்று குறிப்பிட்ட அவர் ஒரு வார காலத்திற்குள் நான் இது தொடர்பிலான தீர்மானத்தை வழங்குகின்றேன் என்று தெரிவித்தார். இதே வேளையில் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய இராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் இவ்வாறு தெரிவித்தார்.
கொழும்பில் இருக்கின்ற அதிகாரிகள் இங்கிருக்கின்ற திணைக்கள அதிகாரிகளோடு செயற்படுகின்ற பொழுது இந்த மாவட்டத்துக்கு இருக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்போடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெரியாமல், பிரதேச செயலாளருக்கு தெரியாமல், கிராம சேவருக்கு தெரியாமல், அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தெரியாமல், அந்த பகுதிகளில் கல்லுகளை போடுவது, இது தொல்பொருள் திணைக்களுக்குரிய பகுதி என்று அடையாளப்படுத்துவது, இது வனையிலாகக்கூடிய பகுதி என்று அடையாளப்படுத்துவது, இது மகாவலிக்குரிய பகுதி என்று அடையாளப்படுத்துவது, இது வனஜீவர் ஆட்சிகளுக்குரிய பகுதி என்று அடையாளப்படுத்துவதை உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்.
மீன்பிடித்துறை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தில் வடக்கு கிழக்கு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டது. தேசிய காங்கிரசின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா இவ்வாறு தெரிவித்தார்.
மீன்பிடித்துறை என்பது நமது வளங்களிலே ஒன்று. நாம் அதில் ஏற்றுமதிகளில் இன்னும் உச்சத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. இந்த மரது இறங்கு துறையையும் நீங்கள் சரி செய்து கொடுப்பதன் மூலம் அந்த பிராந்தியத்தினுடைய மீனவர்கள் மாத்திரமல்ல மீன் உற்பத்தியில் பெரும் பொருளாதாரத்தினை ஒளிவில் துறைமுகத்திலிருந்து ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்தார்.
வன்னி மாவட்டத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை தடை செய்யப்பட்ட பொருட்களை தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துகின்ற சூழல், இந்தியாவினுடைய தடை செய்யப்பட்ட மடிகளை கொண்டு செய்கின்ற அந்த மிக மோசமான ஒரு சூழல், இப்படியான நிலைமைகள் தொடர்ந்து எங்களுடைய பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும்.
பன்னி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
மன்னார் முல்லைத்தீவை மையப்படுத்திய
வடகடல் மீன்பிடி விருத்தி செய்வதில் அரசு கூடிய கவனம் செலுத்தி மீனவ துறைமுகங்களை உருவாக்குதல் வேண்டும். அதே போல இந்திய மீன ஊர்வலர்களும் தென்னிந்திய மீனவர்களுடனான தொடர்பும் முழுமையாக நிறுத்தப்படுவதற்குரிய அதை துரிதப்படுத்தி அவைகளையும் செய்ய வேண்டும்.
இவற்றுக்கு பதிலளித்து உரையாற்றுகையில் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்தார்.
ஏற்கனவே இலங்கை அரசுக்கும் இந்திய தரப்பினருக்கும் இடையில் ஒருங்கிணைந்த பேச்சுவார்த்தைகள் 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் 3 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. அந்த பேச்சுவார்த்தைகளை மீள தொடரும் எதிர்பார்ப்புடன் நடவடிக்கை எடுத்து வருகின்றேன்.
இதேவேளையில் மலையக மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் இன்று அதிகம் பேசப்படும் விடயமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தினசரி 1000 ரூபாய் ஊதியம் தொடர்பிலான விடயமாக இருக்கின்றது. நேற்று நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
இன்னைக்கு 1000 ரூபாய் அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். 1000 ரூபாய் உண்மைக்கும் பத்துமா? பத்தாது. பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நான் 1000 ரூபான்னு சொல்ல, பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நான் சொன்னேன் இந்த சிஸ்டத்தை மாத்துங்கன்னு. நான் சொன்னேன் முதல்ல இந்த நாள் சம்பள சிஸ்டத்தை மாத்துங்க. ஒன்னு 1000 ரூபாய் தரணும். 1000 ரூபாய் தர முடியலன்னா சிஸ்டத்தை முழுமையா மாத்தும்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.